ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது சைவ சித்தாந்தம் சொற்பொழிவு. தலைப்பு கொடிக்கவி, பாடல் மூன்று, தொடர்ச்சி. வழங்குபவர் சிவகாந்தி அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
அந்த பெருமான் பாசஞானத்தாலும் பசுஞானத்தாலும் அறியப்படாதவர். வாக்காலும் மிக்க மனத்தாலும் தாக்கா உணர்வு அறிய, அந்த உணர்வு அறிய ரொம்ப முக்கியம். ஏன் அபரஞானத்தில் கெட்டப்படவில்லை என்றால் அபரஞானத்திலே ஆன்மபோதம் கலந்திருக்கும். அந்த உயிரானது தன்னறிவு கொண்டே தொழில்படும் அபரஞானத்தில். அதனால்தான் உணர்வு அறிய தன்மையன், உணர்வு அறிய தன்மையன். எனவே பசுபோதத்தால் அவனை காண இயலாது. அப்போ நம்முடைய மணிவாசக பெருந்தகை எல்லாம் கண்டார்களே, எப்படி கெட்டார்கள், எப்படி கண்டார்கள். அதனாலேதான் சொல்லிக்காட்டார், என்னுடைய ஆன்மபோதம் கெட்டது நான் கண்டேன். அழகாக திருத்தெள்ளினத்தில் ஊன் கெட்டு உயிர் கெட்டு உணர்வு கெட்டு என் உள்ளமும் போய் நான் கெட்டவா பாடி தெள்ளேனம் கொட்டாமோ. நான் கெட்டவா பாடி எதெல்லாம் கெட்டுறான், ஊன் கெட்டு உயிர் கெட்டு உணர்வு கெட்டு என் உள்ளமும் போய் நான் கெட்டவா பாடி தெள்ளேனம் கொட்டாமோ. ஆகையினாலே என்னுடைய ஆன்மபோதம் அனைத்தும் வற்றி விட்டது. ஆகையினாலே தான் இந்த உணர்வு இறந்த காரணத்தினாலே தான் அங்கே குருவினை தன்னுடைய திருக்கண்ணால் காணக்கூடிய பேர் கிடைத்தது. ஆன்மபோதத்தோடு நான் காண்பேன் என்று சென்றால் அவனுக்கு புலப்படாதவன் என்பதை காட்டுவதுதான் மாலும் அயனும் திருவடியும் முடியும் தேறியது. கொஞ்சம் ஒரு சிந்தனை செய்யணும். பெருமாளானவன் அடியை காண்பேன் என பன்னி வடிவத்திலே சென்றார். ஒழித்தார் நம்முடைய பெருமான், புலப்படவே இல்லை. ஆனால் இன்னொரு செய்தியை நம்பியாண்டார் நம்பி சுவாமிகள் கோயில் திருப்பன்னியர் விருத்தத்திலே ஒரு அருமையான செய்தி செய்து காட்டுகிறார். திருமாலாக இருக்கின்ற பொழுது திருவடியை காட்டாது ஒழித்தார். ஆனால் கண்ணன் அவதாரமாக எடுத்த பொழுது கண்ணனானவர் சிவபெருமானை நினைத்த நேரத்திலே சென்று சேவித்து வந்திருக்கின்றார். தான் விரும்பிய நேரத்தில் சென்று சேவித்தார். முன்னம் காட்டாது ஒழித்த அந்த பெருமான் பின்பு கண்ணன் அவதாரமாக எடுத்த பின்பு அவன் விரும்பிய வண்ணமெல்லாம் காட்சி கொடுத்தான் என்று செய்தி வருகிறது. இது எந்த இடத்துல இந்த செய்தி வருகிறது என சொன்னார் நம்பியாண்டார் நம்பி சுவாமிகள் கோயில் திருப்பன்னி விருத்தத்திலே சொல்லி காட்டுறார். எப்படி சொல்லி காட்டுறாரு, பாரத கதை. ஒரு உண்மை தெரிஞ்சுவிடணும், புராணங்களும் இதிகாசங்களும் சைவநூல்களே. இதிகாசம் என்பது ராமாயணம் மகாபாரதம் சிவரகசியம். ராமாயண மகாபாரதமும் சைவநூலே. ஆகையினாலே கண்ணனால் அவதாரம் எடுத்தவர் சிவோகம் பாவனையில் இருந்துதான் கீதை உபதேசம் செய்தார். இதற்கு எடுத்துக்காட்டு சொல்ல முடியும். ஆகையினாலே 13 யுத்தம் நடக்கின்ற பொழுது அர்ஜுனனை நினைந்து மகிழ்கிறார் கண்ணன். நம்முடைய வெற்றிக்கெல்லாம் காரணம் நான் கூறியபடி பாசுபதா அஸ்திரத்தை பெற்றதால், எனவே பாசுபதாஸ்திரத்தை பெற்ற சிவனை சென்று சேவித்து நாம் நன்றி உணர்வோடு வணங்கி வருவோம் என்று அர்ஜுனனை கண்ணன் அழைக்கிறார். அப்போ அர்ஜுனனுடைய பக்குவம் அறிந்து அர்ஜுனனை சூக்கும தேகத்தோடு கையை கழச்சிட்டு போறார் கண்ணன் பெருமாள். கண்ணன் அப்படி சூக்கும தேகத்தோடு கண்ணன் அழைத்துக் கொண்டு போகின்ற பொழுது அர்ஜுனன் சூக்கும தேகம் நம்முடைய கண்ணன் எப்படி செல்கிறார் என சொன்னார், யாவர்க்கும் மேலாம் இருக்கின்ற இந்த பெருமான் இருக்கின்ற இந்த கையிலினை நான் காலினை வைத்து இந்த தலத்தினை மிதித்து நடத்தக்கூடாது என்று மனதிலே உணர்வு கொண்டு கண்ணனானவன் தலையினால் நடந்து கையிலேயே ஊர்ந்து சென்றான் கரைக்கலமையாரை போல. ஆக திருமான் தலையால் நடந்து சென்று சிவத்தை சேவித்திருக்கிறார். இது கோயில் திருப்பன்னியர் விருத்தத்திலே நம்பியாண்டி சுவாமிகள் சொல்லியிருக்கிற 11 திருவரையிலே 45 அந்த பாடலை பார்க்கலாம். நின்றிலவே விஷயனொடு சிந்தை களிப்புற நீள தென்னில்லை மா நடம் ஆடும் பிரான் தன்னை திருமலை மேல் தன் தலையால் நடந்தேறி சரம் கொண்டு இழிந்ததென்பர் கந்தினையே விடமேல் எரிந்து ஆர்த்த கரியவனே. கந்தினை கொண்டு விளங்கனியை எரிந்த அந்த திருமார் தலையால் நடந்து சென்றான் காட்சி கொடுத்திருக்கிறார். அப்போ திருவடி ஒழித்த போது இருந்த திருமாலனுடைய நிலை என்ன, இப்போது கண்ணனுடைய நிலை என்ன என்றால், திருவடி ஒழித்த போது திருமாலுக்கு யான் காண்பேன் என்ற பசுபோதம் இருந்தது. இப்பொழுது இங்கே எம்பெருமானை தான் விரும்பி சென்று அங்கே கைலையிலே அவர் வணங்க சென்றிருந்த இந்த நேரத்தில் பசுபோதம் கேட்டு அவர்கள் சிவோகம் கூடிய சிவோகம் எல்லாம் கைகூட பெற்ற நிலையிலே இருந்திருக்கிறார். ஆகையினாலே தான் அவன் உணர்வறிய தன்மையன். உணர்வறிய என்றால் உயிர் சிவத்தை அறிய முடியாத தன்மையன், தன்னறிவை கொண்டு அறிய முடியாது. அப்ப தன் அறிவை கொண்டு அறிய முடியாது என சொல்லுகின்ற பொழுது அடுத்த சந்தேகம் வருகிறது. அப்ப அவனை அறிய முடியாது என சொன்னால் அவன் இருபொருள் ஆகி விடுவான். அப்போ என்ன ஆனது? ஒருவேளை அவன் எட்டப்படாத காரணத்தினால் அவன் நமக்கு அயலானவனோ என்று ஒரு எண்ணம் வந்துவிடும். அவன் நம்மிலும் அயலானவனோ என்று வந்துவிடும். அதுக்காக அழகாக சொல்லி காட்டுகிறார், அறிவு தம்மில் பிரியாமதானே குறிக்கும் அருள். பாசஞானத்திற்கு எட்டப்படாதால் சிவம் அயல் இல்லை. ஆனாலும் உனக்கு எட்டாத காரணத்தினால் அவன் இல்லை, உனக்கு அயல் என்று நினைக்க வேண்டாம். அவன் எப்படி உன்னோடு இருக்கிறான் என்றால், உடல் வேறு உயிர் வேறு என்று நாம் கொண்டாலும் கூட இந்த உயிரானது உடலிலே கலந்து உடலே அதுபோல பொருள் தன்மையாக வேறாக இருந்தாலும் கலப்பாக ஒன்றாக இருக்கிறது. உடல் வேறு உயிர் வேறு என்று தனித்தனி பொருளாக இருந்தாலும் இந்த உயிரானது உடம்பிலே கலந்து தானே உடல் போல் இருந்து கலப்பால் அவன் கலந்திருக்கிறான். எனவே இந்த உயிர் உடலிலே கலந்திருப்பதை போலவே உன்னுடைய ஆன்மாவிலும் சிவம் கலந்தே இருக்கின்றான். சிவம் உயிருக்கு அந்நியன் இல்லை. எப்பொழுதுமே இந்த சிவமானது நம்முடைய ஆன்மா கூட இருந்து கொண்டே இருக்கும். அதான் ரொம்ப முக்கியம். நம்முடைய அறிவு ஆகாரத்துக்குள்ளே அவன் அடங்கி எப்பொழுதுமே கண்காணித்து கொண்டே இருப்பான். ஆகையினாலே அழகாக சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பொன்னும் மெய்ப்பொருளும் தருவானே என்று சொல்லக்கூடிய அந்த அருமையான திருப்பாடலை சொல்லி காட்டுகிறார். நம்மை ஆளுகின்ற தன்மையை ஓரார். அவன் வெந்த நிலையிலும் நம்மோடு இருக்கிறான், புத்தி நிலையிலும் இருக்கிறான். தெளிவாக சொன்னால் கேவல நிலையிலும் நம்மோடு இருக்கிறான். கேவல நிலையிலே நாம் இருக்கின்ற பொழுது அவன் ஷூக்கும் ஐந்தொழிலை செய்து கொண்டிருக்கின்றான். இருவர்கள் கூட்டி வைக்க அடுத்த திருப்பாடல் வருகின்ற பொழுது சூக்கும தொழில்ங்கிறது என்னங்கிறது, ஐந்தொழில் என்னங்கிறது அந்த இடத்துல விளக்கமா சிந்திப்போம். எனவே நாம் கேவல நிலையில இருந்தாலும் கூட அந்த நேரத்திலும் இறைவனானவன் அங்கே ஐந்தொழிலே நமக்கு செய்து கொண்டிருக்கின்றான். ஆகையினாலே நாம் செய்யும் நம்மை ஆளுகின்ற தன்மையை ஓனார். அவர் நம்மை எல்லா நிலையிலும் நம்மை ஆண்டு கொண்டிருக்கின்றான் என்று அழகாக சொல்லி காட்டுகிறார். இதை தெளிவாக சொல்லி காட்டுகிறார். ஆன்ம அறிவோடு சிவன் எப்பொழுதுமே உடன் இருந்து கொண்டிருக்கிறார் என்பதற்கு சுந்தரமூர்த்தி நாயனார் அழகாக தன்னுடைய திருவாக்கிலேயே ஏழிசையாய் இசைப்பயனாய் இன்னமுதமாய் என்னுடைய தோழனுமாய் யான் செய்யும் துருஷிகளுக்கு உடனாகின்றான். நான் செய்யும் துருஷிகளுக்கு எதையெல்லாம் துருஷின்னு நினைக்கிறார் சுவாமி. புத்தூர் சடங்க விசுவாச்சாரியர் புத்திரியை மனம் பேசுகின்ற பொழுது சரி என்று உடன்பட செய்ததும் நீதானே. பறவையார் மேலே என் மனம் செல்லும்படி செய்கின்ற போது இந்த அறிவிலும் இருந்தது நீதானே. சங்கிலியார் மேலே என்னுடைய மனம் செல்லும்படியாக இருந்த போது என்னுடைய அறிவிலும் இருந்தது நீதானே. அப்போ என்னோடு நீ கூட தானே இருந்திருக்கிறேன். அதான் யான் செய்யும் துருசுகளுக்கு உடனாகி என்று அங்கு அழகாக சொல்லி காட்டுகிறார். இதை செப்பையர் அகிலாண்டியேஸ்வரி பதிகத்திலே மாதவ சிவஞான சுவாமிகள் இதை இன்னும் தளக்கமாக சொன்னார். நீ உள்ளது என்று அன்று நான் உடன் அன்று முதன் நீங்காமல் என்னிடத்தில் நேசம் வைத்தே நீ இருக்க. என்றைக்கு நான் இருக்கணும் அன்றைக்கு நீ இருக்க. அன்று முதன் நீ என் மேல நேசம் வைத்து என் கூடவே இருக்கிறாய். நான் தான் மரமயப்பட்டு விட்டேன் என்று அங்கே அழகாக சொல்லி காட்டுகிறார். அடுத்தபடி அவர் எடுத்துக்கொண்டார் நம்முடைய நூல்களிலே வினை கொள்கையை எடுக்கின்ற பொழுது மனம் வாக்கு காயம் இந்த மூன்றினால் வருகின்ற நல்வினை தீவினை. இந்த மனத்தால் வருகின்ற லோபங்கள் இருக்கிறதே குற்றங்கள், அதற்கும் மனத்தால் நினைக்கின்ற புண்ணியம் இருக்கிறதே அதற்கும் பலன் உண்டு. அப்ப என்ன அர்த்தம்? வாயானே மனத்தானே மனத்திருந்த கருத்தானே கருத்திருந்து முடிப்பான் தன்னை. அந்த மனத்திருந்த கருத்தானே என்று சொல்லுகின்ற பொழுது அந்த ஆன்ம அறிவிலும் அவன் உறைந்தே இருக்கின்றான். அதனால அவன் உனக்கு அயல் இல்லை என்று சொல்லி காட்டுகிறார். இந்த மனம் நினைக்கின்ற அந்த நினைப்பை கூட நெல்வேலை தீவிலைக்கு அவன் பலன் கொடுத்துக் கொண்டிருக்கிறான் என்பதற்கு ஒரு சின்ன ஒரு உதாரணம். அதாவது அருணாச்சல புராணத்திலே வருகிறது. பிரதத்த மகாராஜா என்று சொல்லக்கூடிய வடதிசையில இருந்து தென்திசை நோக்கி வருகிறார். அங்கே தொண்டை நாட்டிலே இருக்கின்ற அந்த சோழ நாட்டிலே இருக்கின்ற ஒரு அரசன் அவையிலே சென்று ஒரு விருந்தாளியாக அவன் இருந்து கௌரவப்படுத்தப்படுகிறான். அப்பொழுது ராஜசபையிலே நடனம் அங்கே நடக்கிறது. அந்த நாட்டு அரசனும் இருக்கிறார், பிரதத்த மகாராஜாவும் இருக்கிறார். பிரதத்த மகாராஜாவானவர் அங்கே நடனமாடுகின்ற பெண்ணினுடைய தானத்தையும் நடனத்தினுடைய பொருளையும் எடுக்காது அந்த நடனமாதவியினுடைய அழகிய மனம் சென்று இந்த அழகிய பெண்ணை நான் அழைத்துக் கொண்டு என்னுடைய நாட்டிற்கு செல்வேன் என்று மனதிலே ஒரு சின்ன ஆசை கொண்டான். மனதிலே எழுந்த சிறு ஆசையின் காரணத்தினாலே அந்த இடத்திலேயே அடுத்த ஒரு நொடியிலேயே அந்த பிரதத்த மகாராஜாவுடைய முகம் குரங்கு முகமாக மாறியது. அந்த குரங்கு முகமா மாற்றியா? அறிவுக்கு அறிவாய் இருக்கின்ற அந்த சிவம் அந்த மனதிலே அறிவிலே ஏற்பட்ட ஒரு அழுக்கினை கண்டு அவனை உடனே தண்டித்தார். ஆகையினாலே இந்த ஆன்மாவிடத்தே எப்பொழுதுமே இறைவனானவன் அங்கே உறைந்து கொண்டிருக்கின்றார். இதைத்தான் நம்முடைய திருமூல தேவ நாயனார் அழகாக சொல்லி காட்டுவார். உன்னுடைய அறிவிலே இருந்து இறைவன் கண்காணித்துக் கொண்டிருக்கிறான். கண்காணி இல்லென்று கள்ளம்பட செய்வார். கண்காணி இல்லாத இடம் இல்லை. நம்முடைய ஆன்மா அறிவிலே அவன் உடன் இருந்து கொண்டே இருக்கிறான். அவனை அந்நியன் என்று நினைத்து விடாதே, உன்னுடனேயே இருக்கின்றான். ஆகையினாலே தான் இந்த கண்காணிப்பாளர் என்று இந்த அரசு அலுவலகத்திலே இருக்கிற இந்த பதவி பெயர் திருமந்திரத்திலிருந்து எடுத்து கையாளப்பட்டிருக்கிறது. ஆகையினாலே இறைவனானவன் அங்கே கண்காணியாக இருந்து கொண்டிருக்கின்றான். இந்த உண்மையெல்லாம் நாயன்மார்கள் நமக்கு உணர்த்தி காட்டுகிறார்கள். சாக்கிய நாயனார் புராணத்திலே கல்லை கொண்டு எரிந்தார். கல்லை கொண்டு எரிந்ததும் என்ன நினைத்தார்? என் அறிவிலே இப்படி வந்தது, இதுவும் சிவனது அருளே, என் அறிவிலே இருந்து தூண்டியதும் அவனே என்று முடித்து விட்டார். இதைத்தான் அழகாக சொல்லி காட்டுகிறார். அறிவிலே இருந்து எல்லாம் செய்ய தூண்டுகின்ற காரணத்தினாலே நான் செய்ததெல்லாம் தவம் தான் மணிவாசக பிறந்தவை செய்தனவே தவமாக. அந்த ஆன்ம அறிவிலே நம்முடைய பெருமான் நம்மோடு உடனே இருக்கின்றான். இதை விட இன்னொரு உதாரணம் அழகாக சொல்லுகிறேன். இந்திரனானவன் ஒரு அசுரனோடு போரிட இயலவில்லை என்பதற்காக முஷுகுந்த சக்கரவர்த்தியை நாடினார். முஷுகுந்த சக்கரவர்த்தியானவர் அந்த அசுரனை ஒழித்து கட்டினார். அசுரனை ஒழித்து கட்டிய முஷுகுந்த சக்கரவர்த்தியிடம் இந்திரனானவன் நன்றி பெருக்கோடு சென்று, எனக்கு வந்து இடனை தீர்த்து என் பதத்தை எனக்கு தக்க வைத்துக் கொடுத்து உனக்கு ஏதேனும் பரிசு கொடுக்க விரும்புகிறேன், ஏதேனும் வேணுமான்னு கேட்கிறார். அதற்கு அந்த முஷுகுந்த சக்கரவர்த்தி, நான் எதுவும் எதிர்பார்க்கவில்லை, உனக்கு உபகாரம் செய்தேன் அம்மட்டேன் சொல்லி விடுறார். ஆனால் இந்திரன், இல்லை, நீ ஏதாவது என்னிடம் பரிசாக கேட்டு பெற்றுக்கொள் அப்படின்னு கட்டாயப்படுத்தினார். உடனே முஷுகுந்த சக்கரவர்த்தி, உன்னுடைய கட்டாயத்திற்காக நான் ஒன்றை கேட்கிறேன், நான் கேட்பதை கொடுப்பீரோன்னார். உடனே இந்திரன், எதை கேட்டாலும் சத்தியமாக கொடுப்பேன்னு வாக்கு கொடுத்தார். உடனே நம்முடைய முஷுகுந்த சக்கரவர்த்தி இந்திரனிடம், இந்திரனே, நீ வழிபட்டுக் கொண்டிருக்கின்ற சோமாசந்த மூர்த்தமாகிய இந்த வீதி விடங்களை எனக்கு கொடு, நான் பூஷணை செய்யணும். நான் வார்த்தகன் இந்திரன் எதை வைத்து பூஷணை செய்து பயனடைந்து கொண்டிருக்கிறோமே அதையே கேட்டு விட்டாரே என்று உடனே என்ன செய்தார்? கொடுப்பதற்கு மனமில்லாமல் தான் பூஷணை செய்கின்ற அந்த வீதி விடங்கள், அந்த விடங்க பெருமானை அப்படியே அந்த படிமத்தை போலவே இன்னொன்று சொல்ல போனா டூப்ளிகேட்னு சொல்றோம் இல்லையா, எனவே அந்த விளங்க பெருமானை போன்றே ஒன்று தயாரித்து அதை அப்படியே முஷுகுந்த சக்கரவர்த்தி கொடுத்தார். ஆனால் வித்தியாசமே காண முடியாதபடி அது இருந்தாலும் அதை கொடுக்கின்ற பொழுது முஷுகுந்த சக்கரவர்த்தி, இது நீ வழிபடுகின்ற மூர்த்தி இல்லை. அப்படியே ஒரு போலி ஒன்றை அசுர போலவே தயாரித்து கொடுத்தது, இது இல்லை என்று முஷுகுந்த சக்கரவர்த்தி உணர்த்தியது எது? உள்ளிருக்கின்ற சிவம். இரண்டாவது மூர்த்தியும் கொடுத்தார். இதே போல போர் தயாரித்து ஆறு மூர்த்திகளை கொடுத்தார். இது இல்லை, இது இல்லை, இது இல்லை. ஏழாவது மூர்த்தியை கொடுத்தார், இதுதான் உண்மையானது என பெற்றுக் கொண்டார். அப்ப இது இல்லை என்றும் இதுதான் என்றும் அவர் ஆன்மாவிலே இருந்து உணர்த்தியது எது? அந்த பரம்பொருள் அல்லவா? எனவே நம்முடைய ஆன்மாவிலே இருந்து அவர் உணர்த்தி கொண்டே இருக்கிறார். எத்தனையோ பேரை என்னுடைய பேச்சை கொண்டு கேட்டுக்கொண்டிருப்பீர்கள், அந்த ஆன்மா அறிவிலே இருந்து உடன்படும்படி செய்வதும் சிவம், ஆனால் கேட்டுக்கொண்டிருப்பதை போல பாசாங்கு செய்வதும் உண்டு. ஏன்னா சுவாமி அங்கே அந்த அறிவிலே உடன்படவில்லை, ஆனாலே அவன் ஆன்ம அறிவிலே அங்கே உடன் இருக்கின்றான் என்பதை அழகாக சொல்லி காட்டுகிறான். இப்ப இதையெல்லாம் சொல்லிவிட்டு அழகாக இங்கு சொல்லி காட்டுகிறார். இப்படிப்பட்ட நம்முடைய பெருமானவர் ஆன்ம அறிவோடு இருக்கிறான். மனம் வாக்குக்கு எட்டாதவன் உண்மைதான், ஆனால் ஆன்ம அறிவோடு நம்மோடவே இருக்கின்றான். ஆகையினாலே பரஞானத்தை பெறுவதற்கு அபரஞானத்திலிருந்து மீண்டு பரஞானத்தில் திளைக்க வேண்டும் என்ற கருத்தினை அறிவுறுத்தி இந்த உண்மையை உலகோர்கள் அறிய வேண்டும். பரஞானத்தால் தான் சிவனை காண முடியும். அவன் நம்மோடு உறைந்திருக்கின்றான், அவனுடைய ஆன்ம அறிவிலே ஒளிந்திருக்கின்றான். ஆகையினாலே தானே அவனை கழுவன் என்று நம்முடைய வேதம் சொல்கிறது. ஸ்ரீருத்திரத்தின் மத்தியிலே அவரை கண்ணனுக்குரிய காரணமே அதுதான். ஆன்ம அறிவிலே உறைந்திருந்தும் கூட அந்த ஆன்ம அறிவு அதை அறியாமல் இருக்கிறது. எனவே இந்த உண்மையெல்லாம் உலகோர் அறிய வேண்டும் என்பதற்காக அந்த சிவமே அருளணும். இந்த உண்மையை சிவம்தான் உணர்த்தணும்னா இதான் ரொம்ப முக்கியம். எந்த ஒரு உண்மையையும் ஆன்ம அறிவிலே இருந்து உண்மையை உணர்த்துவது சிவம்தான் உணர்த்தும். சித்தாந்த சாஸ்திரம் கேட்கின்ற பொழுது எத்தனையோ மாணாக்கர்கள் இருப்பார்கள், ஆனால் எல்லோருமே அதை புரிந்து கொண்டார்கள் என்பது சொல்வதற்கு இல்லை. ஏனெனில் அந்த இறைவனானவர் அந்த பக்குவிகளுக்கு தான் உள்ளிருந்து உணர்த்துவார். நற்குஞ்சரக்கன்று நன்னில் கலைஞானம் கற்கும் சரக்கன்று. அந்த இறைவனானவர் ஆன்மபோதத்திலே இருந்து அவர்தான் உணர்த்த முடியும். அதனால்தான் இதெல்லாம் அருள், அருள் நல்க கொடி. இந்த உண்மையை உலகோர்கள் அறிய வேண்டும். இதற்கு அந்த சிவனே அருள் நல்க, அந்த சிவனே அருள வேண்டும் என்பதற்காக கொடியினை ஏற்றுகின்றேன் என்று சொல்லி காட்டுகிறார். ஒரு ஆன்ம அறிவிலே ஒரு மெய்ப்பொருள் ஒன்று அங்கே துலங்குகின்றது என சொன்னால் அது அருளால் தான் நிகழ்கிறது. ஒரு திருவருள் என்பதை உணரும் திருவருள் என்பதை ஒரு ஆன்மா அது பெற்றிருந்தால்தான் அது மெய்ப்பொருளை உணர முடியும். ஆகையினால்தான் இதை தெளிவாக சேர்க்கிறார் பெருமான். சாக்கிய நாயனார் புராணத்திலே சொல்லி காட்டுகிறார், செய்வினையும் செய்வானும் அதன் பயனும் சேர்ப்பானும் மெய்வகையால் நான்காகும் விதித்த பொருள் என கொண்டே இவ்வியல்பு சைவ நெறி அல்லவற்றுக்கு இல்லை என உரிவகையால் பொருள் சிவன் என அருளாலே உணர்ந்தறிந்தார். அதன் முக்கியம் அருளாலே. ஆகையினாலே இந்த அருளாலே என்பது அவன் உணர்த்தினால்தான் இந்த உணர்வினை நாம் பெற முடியும். இதற்காக நம்முடைய தர்மபுராதீனத்து குருமுதல்வர் குருஞான சம்பந்த தேசிக பரமாச்சாரிய சுவாமிகள் இதை கருத்தை இதை அழகாக விண்ணப்பம் செய்கிறார்கள். உணர்த்தில் உணர்வேன் உணர்த்தாயேன் நாயேன் கணத்தும் உணரும் வகை காணேன். பெருமானே நீயும் என்னோடு அருகிலே இருந்து உணர்த்தினால்தான் நான் உணர முடியும். ஆனால் தான் உணர்த்தில் உணர்வேன் உணர்த்தாயே நாயே கணத்தில் உணர் வகை காணேன். உணர்த்தி என்னுள் பூண்ட மலமாயை கண்மம் போக்கி சிவானந்தத்து ஆண்டு அருள்வை சொக்கநாதா. ஆகையினால் இறைவன் தான் உள்ளிருந்து உணர்த்துதல் வேண்டும். இறைவனானவன் உள்ளிருந்து உணர்த்துகின்ற காரணத்தினாலே தான் நம்முடைய ஞானாசிரியமார்கள் சரித்திரத்திலே சில உண்மைகள் நமக்கு தெரிய வரும். எப்பொழுதுமே இப்போ நான் சொல்லுகிறேன், நம்முடைய ஞானாசிரியமார்கள் ஒரு சரித்திரத்தை பார்க்கணும். மெய்கண்ட தேவநாயனாருக்கு சிவஞானம் சித்தித்தது 2 வயதில், 2 வயது. திருஞான சம்பந்த மூர்த்தி நாயனாருக்கு பரஞானம் கிட்டியது 3 வயது. குமரகுருபரர் சுவாமிகளுக்கு திருச்செந்தூர் முருகப்பெருமானால் அங்கே பரஞானம் கிட்டியது 5 வயதில். நம்பியாண்டார் நம்பி சுவாமிகளை ஆண்டவர் செய்தது 7 வயது இருக்கும். ஏன் வயது இரண்டு மூன்று ஐந்து ஏழு தான் இருக்கிறது. 60 வயதை கடந்திருக்கின்ற எனக்கு இன்னும் சித்தாந்தம் புரியவில்லை. இந்த ஆன்மாக்களுக்கு மட்டும் எப்படி சித்தித்தது என்றால், உள்ளிருந்து சிவம் அங்கே உணர்த்தி விட்டார். அதான் ரொம்ப முக்கியம். நற்குஞ்சரக்கன்று நன்னில் கலைஞானம் கற்கும் சரக்கன்று காட்டார். என்ன சொன்னால், நம்முடைய பெருமான் அந்த ஆன்மாவின் அறிவிலே இருந்து அந்த ஆன்மாவின் பக்குவத்தை அறிந்து அந்த ஞானத்தை கொடுப்பாராம். எப்படி கொடுப்பார் என்பதற்கு நம்முடைய பண்டார சாஸ்திரத்திலே உபதேசம் என்பது இருக்கிறது. அம்பலவான தேசிய பரமாச்சாரிய சுவாமிகள் எந்த ஆன்மா, இது 2 வயதானாலும் சரி 3, 5, 7 இருந்தாலும் சரி, அந்த ஆன்மாவினுடைய பக்குவ நிலையை அறிந்து அந்த ஆன்மாவோடு அறிவிலையுடன் இருக்கின்ற சிவம் அதை கூட்டி வைத்துக் கொள்வான். இந்த ஆன்மா இதை ஏற்கும் என்று அறிந்துதான் சிவன் கூட்டி வைக்கும். மற்றவர்கள் கூட்டியிருக்காரு. இது 2 வயது திருக்குழந்தை ஆனாலும் இதை ஏற்றுக்கொள்ளும் என்று சிவம் கூட்டி வைத்தது. இதை போல அழகாக ஒரு உபமானத்தை சொல்லி காட்டுகிறார். ஒரு மந்திரம் இருக்கிறது அல்லது மகுடி இருக்கிறது என்றால், இந்த மந்திரத்திற்கு எந்த எல்லா பாம்புகளும் அது தன்னுடைய செயலை காட்டாது, படம் எடுத்து ஆடாது, ஒடுங்காது. மகுடிக்கு எல்லா பாம்புகளும் படம் எடுத்து ஆடாது. ஆனால் இந்த மந்திரத்திற்கும் மகுடிக்கும் நாகப்பாம்பு ஒன்றுதான் அந்த மகுடிக்கு அடங்கும். அதுதான் அதை கிரகிக்கும், அதைத்தான் அந்த இசையை அனுபவிக்கும், மந்திரத்திற்கு கட்டுப்படும். எனவே எல்லா அறவும் கட்டுப்படாத பொழுது இந்த நாகம் ஒன்றே இந்த மகுடிக்கும், இந்த நாகம் ஒன்றே மந்திரத்திற்கு கட்டுப்படும் என்பதை போல இந்த ஆன்மாதான் கட்டுப்படும் என்பதை அறிந்தே சிவபெருமான் ஞானத்தை கூட்டுகிறார் என்று அழகாக இந்த பண்டார சாஸ்திரத்திலே சொல்லி காட்டப்படுகிறார். புற்றறவே ஆடும் புகழ் மந்திரத்தால் முன் மற்ற அறவுக்கு ஆட மதியுண்டே. எனவே இந்த அறவு ஆடும் என்பதை அறிந்துதான் அந்த பாம்பாட்டி அந்த மகனையை எடுத்து ஊதுவார். இந்த பாம்பு கட்டுப்படும் என்பதற்கான வைத்துக் கொண்டுதான் எங்கே மந்திரத்தை கொண்டு பாம்பை அங்கே செயல்படுத்துவார்கள், ஆட்டுவார்கள். அதற்கு அடுத்தார்கள் சொல்லி காட்டுகிறார். பக்குவம் இல்லாத ஆன்மாவிற்கு இந்த ஞானம் கிட்டாது என்பதை பொருள்பட, தண்ணி பாம்பு எல்லாம் இந்த மகுடிக்கு ஆடாது, மந்திரத்துக்கும் கட்டுப்படாதும்பார். நீரடவே மந்திரத்தில் நெல்லாதும்பார். அப்ப அந்த ஆன்மாவோடு உடன் இருந்து பக்குவத்தை அறிந்து அந்த ஞானத்தை கூட்டி வைப்பது சிவம். ஆகையினாலேதான் நம்முடைய பெருமானானவன் அந்த ஆன்மாவினுடைய பக்குவத்தை அறிந்து அங்கே என்ன செய்து கொண்டிருக்கிறார், அந்த ஆன்மாவுக்கு பரஞானத்தை ஊட்டிக்கொண்டே அங்கே இருக்கின்றார். இதையெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கின்ற பொழுது இந்த ஞானத்தை எல்லாம் இந்த உயிர்களுக்கு சிவமே கூட்டி வைக்க வேண்டும். அதை இந்த உண்மையை அருள்வதற்காக இந்த கொடியினை கட்டுகிறேன் என்று அழகாக இங்கே சொல்லி காட்டுகிறார். என்ன சொன்னால், இந்த இதன்படி இந்த சிவபெருமான் கூட்டி வைத்த அந்த இதன்படி சில ஆன்மாக்களுக்கு தான் கிட்டுவதற்கு காரணம் அந்த ஆன்மாவினுடைய பக்குவத்தை அறிந்துதான் அவன் கூட்டி வைக்கின்றான் என்று சொல்லப்படுகிறார். இப்ப இதுவரைக்கும் சிந்தித்த இந்த திருப்பாடலை ஒரு முறை வாசித்து கருத்தை மட்டும் சொல்லிக் கொள்கிறேன். வாக்காலும் மிக்க மனத்தாலும் எக்காலும் தாக்க உணர்வறிய தன்மையனை நோக்கி பிரித்து அறிவுதம்மில் பிரியாமை தானே குறிக்கும் அருள் நல்க கொடி. இதனுடைய கருத்து, எக்காலத்திற்கும் சிவம் வாக்குக்கும் மனத்திற்கும் ஆன்ம அறிவுக்கும் எட்டாதவன் அவனருடைய கண்ணாக காணின் அல்லார். எனவே ஆன்மாரிவு வந்து உறவாது, அந்த சிவன் கொடுக்கின்ற அந்த அறிவாக தான் காண முடியும். அவனருடைய கண்ணாக காணின் அல்லார். இது எங்கே சொல்லப்படுகிறது? திருஞான சம்பந்த மூர்த்தி நாயனாரிலே நம்முடைய திருநீலகண்ட யாழ்ப்பாண நாயனாருடன் உடன் செல்கிறார். ஞான சம்பந்த பெருமான் கையெடுத்து வணங்கிக் கொண்டே வருகிறார். திருநீலகண்ட யாழ்ப்பாணர் ஞானசம்பந்த கையெழுத்து வணங்கி கொண்டு வருவதனுடைய காரணம் தெரியவில்லை. உடனே கேட்கிறார், என் கையெழுத்து வணங்கி வருகிறீர்கள். அப்பதான் ஞானசம்பந்தர் சொல்கிறார், இங்க வருகின்ற இந்த தில்லைவாழ் அந்தணர்கள் எல்லாம் சிவகணங்களாக எனக்கு காட்சியளிக்கிறது. ஞானசம்பந்தருக்கு தில்லைவாழ் அந்தணர்கள் சிவகணங்களாக தெரிகிறது. திருநீலகண்ட நாயனாருக்கு அது படமில்லை, இது ஒரு ஈனை. அப்பொழுது இப்பொழுது பாருங்கள், ஞானசம்பந்த பெருமான் ஞானக்கண்ண கொடுக்கிறார். இப்பொழுது நம்முடைய திருநீல கண்ட யாழ்ப்பாணர் பார்க்கிறார், அங்கே தெளிவாளர்களை சிவகணங்களாக காட்சிப்பட்டது. இதே போன்று நம்முடைய நூல்களிலேயும் ஞானக்கண்ணை கொடுத்து பார்த்தது இன்னும் ஒரு சம்பவம் இருக்கிறது, அதை இன்னொரு சமயத்திலே சொல்கிறேன். எனவே எக்காலத்தும் சிவம் வாக்குக்கும் மனத்திற்கும் ஆன்ம அறிவுக்கு எட்டாவது அப்பொருளை அதன் மெய்ப்பொருளை தனித்து எடுத்து ஆராயின் அது ஆன்மாக்களின் அறிவோடு பிரியாமல் கலந்து ஒன்றாயிருப்பது அறியப்படும். ஆன்மாவோடு உடன் எப்பொழுதுமே இருந்து கொண்டிருக்கும். ஒரு உண்மை தெரிஞ்சு கொடுங்க, நம்முடைய நூல்களிலே இந்த பாடலை நாளைக்கு சொல்றேன். ஒரு செய்தி, கர்ப்பத்திலே வளர்ந்து வருகின்ற அந்த குழந்தையானது எட்டாவது அந்த மாதத்தை அடைகின்ற பொழுது அந்த குழந்தைக்கு சிவபெருமான் நாம டிவியில சீரியல் பார்க்கிற பிளாஷ்பேக் போடுற மாதிரி கருவிலே இருக்கின்ற அந்த குழந்தைக்கு நீ இதற்கு முன்பு என்னென்ன பிரிவுகள் எடுத்து துன்பிட்டு இருக்கின்றாய் என்பதை அவர் உணர்த்துகிறார், காட்டுகிறார். தாய் கருவி வாழ்பழவி தாம் நமக்கு அங்கே என்ன செய்கிறார், அழகாக நம்ம நிறுவனங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த ஆன்மாவிற்கு இதற்கு முன் என்னென்ன பிரிவுகள் எடுத்திருக்கிறாய், எப்படியெல்லாம் துன்பப்பட்டிருக்கிறாய் என்று கருவிலே அங்கே உணர்த்தப்படுகிறது. எனவே கருவிலே இருக்கின்ற அந்த குழந்தையினுடைய ஒரு அறிவிலும் கூட சிவம் இருக்கிறார். ஆகையினாலே ஆன்மாவினுடைய அறிவிலே கலந்து ஒன்றாக இருப்பது அறிவுப்படம். அதை உலகத்தால் தெரிந்து கொள்ள வேண்டும். அதற்காகவே அச்சிவமே அருள் சுரக்கும்படி கொடி கட்டப்பட்டது என்று அங்கே அழகாக சொல்லி காட்டப்படுகிறது. எனவே பசுஞான பாசஞானத்தையும் சிவம் எழுப்புகிறார். அதிலிருந்து பதிஞானம் பெற்ற உயிரே சிவத்தை காணுகிறது. இந்த அபரஞானம் என சொல்லக்கூடியது சிவத்தை காட்டாது. அப்படி அறியப்படாத காரணத்தினால் அந்த ஆன்மாவுக்கு சிவம் அயல் அல்ல. பதிஞானத்தால் அறியக்கூடிய சிவம் உயிரை விட்டு எப்பொழுதுமே பிரியாது, அத்துவிதமாகவே இருக்கிறார். எனவே இந்த ஆன்மாவோடு நம்முடைய பரம்பொருளாக எம்பெருமான் எப்பொழுதுமே உடன் இருந்து கொண்டே இருக்கின்றான். இந்த உண்மையை அறிந்து கொள்ளுதல் வேண்டும் என்பதைத்தான் இந்த ஆன்மாக்களுக்கு சிவமே இருந்து உணர்த்த வேண்டும், அந்த அருள் வந்து உணர்த்த வேண்டும் என்று அருள் நல்கக்கூடிய என்றார். ஆகையினாலே சிவம் உணர்த்த நாமெல்லாம் உண்மையை அறிவதற்கு நமக்கு இப்பொழுது சாதனமாக shaivam.org நமக்கு துணை செய்து கொண்டிருக்கின்றது. அந்த திருவருள் துணையோடு இயங்குகின்ற shaivam.org அமைப்பு இன்னும் மேன்மேலும் வளர்ந்து அதனால் பல சைவர்களுக்கு இன்னும் பயனுள்ளதாக அமைய வேண்டும் என தெரிவித்துக் கொண்டு இந்த அளவில் இந்த மூன்றாவது திருப்பாடலினுடைய சிந்தனையை நிறைவு செய்து கொண்டு நாளைக்கு நான்காவது திருப்பாடலை சொல்ல இருக்கின்றேன். இந்த நான்காவது திருப்பாடலுக்கு சொல்வதற்கு முன்பாக ஐந்தெழுத்து உண்மை அங்கே பேசப்படுகின்ற காரணத்தினாலே நாளை மிகவும் ஒரு முக்கியமான ஒரு வகுப்பாக அடியர் மனதிலே படுகிறது என்பதை கூறிக்கொண்டு மீளவும் நாளை மாலை 6 மணிக்கு திருவருள் குருவருள் துணையோடு நாம் சந்திப்போம் என தெரிவித்து இந்த அளவில் நிறைவேற்றுகிறேன். நன்றி, வணக்கம். திரு சித்தம்பரம்.